அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குபவர்கள் சுவாமிநாதன் மற்றும் சாதாத். அமெரிக்காவின் தொடர் வான் தாக்குதல்கள் காரணமாக இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் தாம் சுற்றி வளைத்திருந்த குபானி நகரின் சில பகுதிகளிலிருந்து பின்வாங்கி வருவதாக வடக்கு சிரியாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. புதன்கிழமையன்று நகரில் மூன்றில் ஒரு பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தீவிரவாதிகள் வசம் தற்போது ஒரு சில வீடுகள் மட்டுமே எஞ்சியிருப்பதாக குபானியில் இருக்கின்ற மூத்த அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார்.
Yesterday they were controlling one third of the city of Kobani, but airstrikes and special operations of YPG pushed them back.
சிரியாவில் தன்னிச்சையான நடவடிக்கைகளை துருக்கி எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியானதல்ல என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார்.
ஹாங்காங்கில் கடந்த இரண்டு வாரங்களாக ஜனநாயக ஆதரவு போராட்டங்களை ஒருங்கிணைப்பதில் ஈடுபட்டு வந்த மாணவர் தலைவர்களுடன் தாம் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்வதாக ஹாங்காங் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை இந்த பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக இருந்தன. வீதி ஆர்ப்பாட்டங்களில் மேலும் அதிகமானோர் கலந்து கொள்ள வேண்டுமென மாணவர்கள் அழைத்து விடுத்திருப்பது பேச்சுவார்த்தைகளை குலைத்துவிட்டது என அரசாங்கம் சார்பான தலைமை பேச்சுவார்த்தையாளர் தெரிவித்திருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகரான பங்கி நகரில் ஏற்பட்ட மோதல்களில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர், பலர் காயமடைந்திருக்கின்றனர். செவ்வாய்க்கிழமை என்று முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர ஐக்கிய நாடுகளின் அமைதிப்படையினர், பிரெஞ்சு மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய துருப்புகள் தலையிட்டு முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். பங்கி நகர் மக்கள் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடப்பதாக அங்கிருக்கின்ற பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
யெமனி தலைநகர் சனாஆவில் நடந்த ஒரு தற்கொலை தாக்குதலில் குழந்தைகள் அடங்கலாக 45 அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஷியா கிளர்ச்சிக்காரர்களையும் அவர்களுடைய ஆதரவாளர்களையும் இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதலில் வேறு பலர் காயமடைந்திருக்கிறார்கள். ஹூத்திகள் என்று அழைக்கப்படும் கிளர்ச்சி குழுவுக்கு ஆதரவாக சனாஆவின் தஹ்ரீர் சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கவிருந்த நேரத்தில் சோதனை சாவடி ஒன்றின் அருகே இடுப்பில் கட்டி வந்த குண்டுகளை தற்கொலை குண்டுதாரி வெடிக்கச் செய்திருந்தார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
காஷ்மீரில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லைப்பகுதிகளில் கடுமையான குண்டு தாக்குதல்கள் நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பில் இரு நாடுகளும் கடும் எச்சரிக்கைகளையும் மற்ற நாட்டுக்கு விடுத்திருக்கின்றன. இந்த தாக்குதல்களில் இதுவரை குறைந்தது 18 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். தன்னுடைய நாடு இந்தியாவின் அத்துமீறல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் என்று பாகிஸ்தானிய பாதுகாப்பு அமைச்சர் குவாசா ஆசிஸ் எச்சரித்திருக்கின்றார். இது ஒரு முழு மோதலாக மாறுவதையும் தாம் விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னதாக இது தொடர்பில் பேசிய இந்திய பாதுகாப்பு அமைச்சர் அருண்ஜேட்லி, பாகிஸ்தானின் இதுபோன்ற சாகசங்கள் தொடர்ந்து ஈடுபட்டால் அது ஏற்க முடியாத விலையை தர வேண்டியிருக்கும் என்று கூறியிருக்கின்றார்.
இபோலா நோயால் பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கின்ற மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று பணியாற்ற நைஜீரிய சுகாதார பணியாளர்கள் குறைந்தது 200 பேர் தமது பெயர்களை பதிந்து கொண்டிருக்கிறார்கள். வேறு நிறைய பேரும் அவ்வாறு சென்று பணியாற்ற விருப்பம் தெரிவித்து பெயரை பதிவு செய்ய காத்திருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். கினி, லைபீரியா, சியரா லியோன் ஆகிய நாடுகளுக்கு இவர்கள் செல்வதற்கு முன்பாக இவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இந்த ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பிரெஞ்சு நாவல் ஆசிரியர் பேட்ரிக் மோடியானாவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
The Nobel Prize in Literature for the year 2014 is awarded to the French author Patrick Modiano.
இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மன் ஆளுகை கீழிருந்த பிரான்சை பற்றி இவருடைய படைப்புகள் அதிகம் பேசுவதாகவும், அடையாளம், நினைவுகள் மற்றும் குற்ற உணர்வு போன்றவற்றுக்கு இவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாகவும் ஸ்வீடனில் இருக்கும் நோபல் குழு தெரிவித்திருக்கிறது.
ஒருபால் உறவுக்கார ஜோடிகள் பதிந்து கொண்டு சேர்ந்து வாழ்வதை அங்கீகரிக்கும் புதிய சட்டத்தை எஸ்டோனியாவின் நாடாளுமன்றம் நிறைவேற்றியிருக்கிறது. இப்படியான ஜோடிகளை அங்கீகரிக்கும் முதலாவது முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடு எஸ்டோனியாதான். நாடாளுமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட கால்வாசி பேர் வாக்கெடுப்பை புறக்கணித்தும் வாக்கெடுப்பு நேரத்தில் மன்றத்தில் இல்லாமலும் இருந்தனர். எனவே வெறும் 2 வாக்குகள் வித்தியாசத்தில் சட்டம் நிறைவேறியிருக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.